டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய்தம் வராதே மனமே, சேதம் வராதே மனமே.
அன்பர்களே, நீங்கள் கேட்டு வரும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியின் கடந்த மாத செய்தி தொகுப்பு சிடி வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 13 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 19:13. மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம், மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு. இங்கே ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம். அவன் ஒரு ஏழையான தகப்பன், அவனுக்கு ஒரு மூடனாகிய மகன், எப்பொழுதும் சண்டையிடும் ஒரு மனைவி. அந்த குடும்பம் எந்த அளவிற்கு நரகம் போல இருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எனவேதான் நல்லதொரு மனைவியை கண்டடைய வேண்டியது அவசியம் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18:22 இதைத்தான் நாம் சிந்தித்தோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சிந்தித்தோம். அவள் இந்த மனிதனுக்கு மற்றும் ஒரு பாதி சரீரம் போன்றவள். மனைவியானவள் கணவனுக்கு எல்லா காரியத்திலேயும் உதவுகிறவள். அதற்காக அவள் வேலைக்காரி அல்ல. மனைவியானவள் கணவனுக்கு அடிமை அல்ல, அவள் துணைவி, அவனது மறுபாதி. மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அதாவது அவனுடைய கணவன் கர்த்தருக்குட்பட்ட மகனாய் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் எல்லா காரியத்திலேயும் என்று நாம் சொல்ல முடியாது. இந்த கீழ்ப்படிந்திருத்தல் என்பது தேவனுடைய பிள்ளைகளின் குடும்பத்திற்கு மட்டுமே பொருந்துகிறதா இருக்கிறது. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல தன் மனைவியில் அன்பு கூறுகிற கணவனுக்கு மனைவியானவள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறாள். நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லும்பொழுது, அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் தேவன் ஈவாக ஒரு புத்தியுள்ள மனைவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டியது அவசியம். இளம் வாலிபர்களே, நீங்கள் இதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புத்தியுள்ள மனைவி வேண்டுமா? அப்படியென்றால் புத்தியுள்ள மனைவியை தருகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு புத்தியுள்ள மனைவியை கொடுப்பது உங்கள் பெற்றோரோ அல்லது பெண்ணை தரப்போகின்ற பெற்றோரோ அல்ல, உங்கள் தெரிந்தெடுத்தலின் திறமையும் அல்ல. கர்த்தரே உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தருகிறவர். அவரிடமே நீங்கள் கேளுங்கள். அவர் உங்களுக்கு புத்தியுள்ள மனைவியை தர விரும்புகிறார். இது ஒரு நடைமுறையான நீதிமொழி. நீதிமொழிகள் 19:18. நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிக்ஷை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. உங்கள் பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களை ஒழுக்கத்திற்குள் கொண்டு வரும்படி சிக்ஷை செய்யுங்கள். அதாவது சிறு வயது முதற்கொண்டே ஒழுக்கத்திலே வளர்ப்பதை குறித்து கவனமாயிருங்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயதாகட்டும், சற்று பெரியவர்கள் ஆன பின்னர் இதை நான் கற்றுக் கொடுப்பேன், வேதத்தை போதித்து நல்வழிப்படுத்துவேன் என்று கால தாமதம் செய்யாதிருங்கள். சமீபத்தில் இரட்சிக்கப்பட்ட ஒரு நபரின் சாட்சியை சற்றே கவனியுங்கள். நானும் எனது மனைவியும் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டோம். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் பாவத்தின் வழிகளிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். காரணம், முன்பு நாங்கள் பாவத்தின் வழிகளிலே சென்று கொண்டிருந்தபொழுது அவர்களை எங்கள் வழிகளிலேயே நடத்தினோம், ஒழுக்கத்திற்குள்ளே கொண்டு வரவில்லை. எனவே முன்பு நாங்கள் எப்படி இருந்தோமோ அவ்வாறே இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வேதனைப்பட்டார்கள். இந்த பெற்றோர்கள் சொல்வது உங்களுக்கு வருத்தத்தை தரும் காரியமாயிருக்கிறது இல்லையா? ஆம், அருமையானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை சிக்ஷை செய்து கண்டித்து வளர்க்க வேண்டும். அதே வேளையிலே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதிகமாகவும் அடித்துவிடக்கூடாது, தண்டிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளை சிக்ஷை செய்து கண்டிப்பாக வளர்க்க அஞ்சாதிருங்கள். ஆனால் உங்கள் கோபம் உங்களை மிஞ்சி போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். கோபமாயிருக்கும் பொழுது நீங்கள் தண்டிக்க வேண்டாம். உங்கள் கோபம் தணிந்த பிறகு கவனத்தோடு நீங்கள் தண்டனை கொடுங்கள். நீங்கள் அவர்களை அதிகம் தண்டிக்கும் பொழுது அவருடைய உள்ளம் உடைந்துவிடும், மனம் சோர்ந்து போய்விடுவார்கள். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இதை குறித்து தெளிவான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லும்பொழுது உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று எபேசியர் 6:1 கட்டளையாய் சொல்லுகிறது. பெற்றோருக்கு சொல்லும் வேளையிலே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள் என்று எபேசியர் 6:4 சொல்லுகிறது. நீங்கள் கோபமாய் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டாம். அது உங்கள் பிள்ளைகளை கடுமையாக சிக்ஷை செய்யும்படியாக நடத்திவிடும். அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் கண்டித்து விடுவீர்கள். எனவே நீங்கள் எப்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று எபேசியர் 6:4 தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அதாவது கர்த்தருடைய அறிவுரையின்படியும் ஒழுக்கத்தின்படியும் வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கேற்ற சிக்ஷை, அதாவது உங்களுக்கேற்ற சிக்ஷை அல்ல, கர்த்தருக்கேற்ற சிக்ஷை. நீதிமொழிகள் 19:21, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை சற்றே நோக்கி பாருங்கள். அதில் எத்தனையோ விதமான எண்ணங்கள் வருகின்றன போகின்றன. உங்கள் விருப்பங்கள் எண்ணங்களாக அலைகளைப் போல உங்கள் உள்ளத்திலிருந்து எழும்பி கரையை நோக்கி வருகின்றன. ஆனால் எத்தனை எண்ண அலைகள் வந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அவர் உங்கள் உள்ளத்திலே என்ன யோசனையை தந்தாரோ அதுவே நிலைத்து நிற்கும். நீங்கள் உங்கள் வாழ்வின் காரியங்களுக்கு பல விளக்கங்களையும் தீர்வுகளையும் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற ஆலோசனையை தர முடியும். நீதிமொழிகள் 19:22, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தருத்திரன் வாசி. அருமையானவர்களே, இது ஒரு வித்தியாசமான நீதிமொழியா இருக்கிறது இல்லையா? முதலாவது, நன்மை செய்ய மனுஷனுக்கு ஆசை வேண்டும். ஒருவன் குறைவோடு இருந்து நன்மை செய்யும் வாஞ்சை இருந்தால் அது நலமானது. அதே வேளையிலே ஒருவனுக்கு எல்லாம் நிறைவாயிருந்தும் நன்மை செய்யும் ஆசை இல்லை என்றால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதைவிட முந்தின நிலைமை சிறந்தது. தரித்திரன் உங்களை மனதார வாழ்த்துகிறான், ஆனால் அவன் உங்களுக்கு எதையும் வாக்கு பண்ணுகிறதில்லை. காரணம், அவன் ஏழையாயிருக்கிறான். ஆனால் பொய்யர் அநேக பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். தங்களால் நிறைவேற்ற இயலாவிட்டாலும் அவ்வாறு வாக்கு பண்ணுவார்கள். எனவே பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் சிறந்தவன். நீதிமொழிகள் 19:23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவனை தீமை தொடுவதில்லை. நீங்கள் தேவனை உண்மையிலேயே பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் மற்ற பயங்களும் நடுக்கங்களும் உங்கள் ஆத்மாவை தொடுவதில்லை. துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் தீமை உங்களை அணுகுவதில்லை. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வாழும்பொழுது நீங்கள் திருப்தியான இளைப்பாறுதலை பெறுகிறீர்கள். நீதிமொழிகள் 19:24, சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை திரும்ப தன் வாயண்டைக்கு எடுக்காமல் இருக்கிறான். இது ஒரு நகைச்சுவையான பழமொழி. அவனுக்கு எல்லாவற்றையும் சாப்பிட விருப்பம்தான். உணவு தட்டிலே கையையும் வைத்து விடுகிறான். ஆனால் அதை திரும்ப எடுத்து தன் வாயிலே வைப்பதற்கு அவனுக்கு சோம்பேறித்தனம். அருமையானவர்களே, இதே போல சிலருக்கு வேதமாகிய உணவை உண்ண ஆசை உண்டு. அதற்காக பல வகையான வேத புத்தகங்களையும், ஏன் அநேக ஆவிக்குரிய புத்தகங்களையும் வாங்கி வீட்டின் அலமாரியிலே அழகாக அடுக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் அதை எடுத்து வாசிக்க மனமில்லை, சோம்பேறித்தனம். வேதத்தை தியானிக்க சோம்பேறித்தனம். நீதிமொழிகள் 19:28-29, பேலியாளின் சாட்சிக்காரன் நியாயத்தை நிந்திக்கிறான், துன்மார்க்கருடைய வாய் அக்கிரமத்தை விழுங்கும். பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு ஒன்று ஆயத்தமாயிருக்கிறது, அது நிச்சயமாகவே வரும். தேவன் பாவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறவர் அல்ல. பாவ சந்தோஷம் சில நாட்களுக்கு அல்லது சில மணி நேரங்களுக்கு அல்லது சில வினாடிகளே நிலைத்திருக்கும். ஆனால் அதற்கான தண்டனையோ நித்திய நித்தியமானது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உங்கள் பாவத்தை குறித்தும் கர்த்தர் உங்களோடு பேசும்பொழுது உண்மையாய் நீங்கள் மனம் திரும்புவதே சிறந்தது. இப்பொழுது நாம் நீதிமொழிகள் 20:10 கடந்து செல்வோம். இந்த நீதிமொழிகள் அவிசுவாசிகளுக்கும் கூட அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. வேதவசனத்தை வாசித்து தியானிப்பதால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமான மாற்றத்தை அது கொண்டு வருகிறதா இருக்கிறது. வேதம் ஒன்று உங்களை தேவனிடத்திலே கொண்டு வரும், அல்லது அது உங்களை தேவனிடத்திலிருந்து துரத்திவிடும். உண்மையாய் வேதத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. நீதிமொழிகளிலே இந்த அதிகாரத்தில்தான் முதல் முதலாவதாக போதை பழக்க வழக்கத்திற்கு எதிரான எச்சரிப்பை பார்க்கிறோம். இந்த போதை பழக்க வழக்கத்தினால் இந்த சமுதாயம் பல நூற்றாண்டுகளாக சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது அநேக தேசங்களை, தொழில்களை, அநேக குடும்பங்களை, அநேக தனி நபர்களை பாதித்திருக்கிறது. பாதிப்பு உண்டு என்று அறிந்து கொண்டே அந்த பழக்கத்திலே ஈடுபடுவது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியம் இல்லையா? உண்மையான வாஞ்சை உள்ளோருக்கு கர்த்தரே விடுதலை தருகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 20:1 திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அநேகர் திராட்சரசம் உடலுக்கு நல்லதுதானே, குடிக்கலாமே என்று கூறுவார்கள். ஆனால் அது அவர்கள் கருத்து தானே ஒழிய வேதத்தின் கருத்தல்ல. சிலர் கானாவூர் திருமண வீட்டிலே இயேசு திராட்சரசத்தை தானே அற்புதமாக உருவாக்கி கொடுத்தார், அப்படியானால் அதை நாம் குடிக்கலாம் என்றுதானே அர்த்தம் என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இயேசு திராட்சரசத்தினை தண்ணீரிலிருந்து உருவாக்கினார் என்பதை முதலாவது அறியுங்கள். மட்டுமல்ல, சில வினாடிகளுக்குள்ளே அது மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுவிட்டது. எனவே அது புளித்து போன ரசம் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படியும் புளிப்பில்லாததையே பஸ்கா பண்டிகையிலே பயன்படுத்த வேண்டும். போதை பொருட்கள் தேவனுடைய வார்த்தையிலே கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்தை பாருங்கள், திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல. இந்த பழக்கத்தினாலே அநேக வாலிபர்கள் தங்களுடைய படிப்பை, தங்கள் எதிர்காலத்தை இழந்திருக்கிறார்கள். ஆதி முதற்கொண்டு இன்று வரை இது சமுதாயத்தை அழிக்கிற ஒன்றாகவே காணப்படுகிறது. ஆனால் சமுதாயத்திலே நாளுக்கு நாள் குடிக்கிறவர்களின் எண்ணிக்கையும் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. இது வருந்தத்தக்க ஒரு காரியம். நீதிமொழிகள் 20:3 வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். தேவ பிள்ளைகளாய் இருப்பதின் ஒரு அடையாளம் என்னவென்றால் அவர்கள் வழக்குக்கு விலகியிருப்பார்கள். நாம் நன்மை செய்கிறவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமைக்கு பதிலாக தீமையை செய்யக்கூடாது. அதற்கு பதிலாக நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மைதான் செய்ய வேண்டும். ரோமர் 12:19 பாருங்கள், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். எனவே நாம் பழி வாங்கக்கூடாது என்று கர்த்தர் கூறுகிறார். நாம் ஒரு காரியத்தை நம்முடைய கையிலே எடுத்துக்கொண்டு அதற்கு பதில் செய்ய முற்படுவோம் என்றால் நாம் விசுவாச பாதையை விட்டு விலகி செல்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நம்மை விட தேவன் காரியங்களை சரியாக செய்வார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். பிலிப்பியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலாய் பவுல் குறிப்பிடும் காரியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 4:5 உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒரு தேவ மனிதர் சாந்த குணம் என்பதை இனிமையான குணம் என்று அர்த்தப்படுத்துகிறார். உங்கள் இனிமையான குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த இனிமையான குணமுடையவர் பழி வாங்குகிறவராக இல்லாமல் வழக்குக்கு விலகியிருப்பார்கள். இது அந்த தேவ மனிதனுக்கு மேன்மையாயிருக்கும். நீதிமொழிகள் 20:4 சோம்பேறி குளிருகிறதென்று உள்ளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இஸ்ரவேல் தேசம் ஒரு மிதமான தட்பவெட்ப நிலை உள்ள நாடு. அங்கே குளிர்காலத்திலே நிலத்தை உழுது விவசாயத்திற்கு ஆயத்தப்படுத்துவார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு சோம்பேறி குளிர்கிறதென்று சொல்லிக்கொண்டு தீயின் முன் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருப்பான் என்றால் சுறுசுறுப்புள்ளவர்கள் நிலத்தை உள செல்லும் பொழுது அவன் செல்கிறதில்லை. குளிர் நின்ற பின் வெதுவெதுப்பான சூழ்நிலை வந்தவுடன் உழுவதற்காக செல்வேன் என்பான். ஆனால் வெதுவெதுப்பான தட்பவெட்ப நிலை வரும் பொழுது உழுவதற்கேற்ற காலம் போயிருக்கும், அது அறுவடைக்கு ஏற்ற நேரமாயிருக்கும். இது ஒரு வேடிக்கையான கதையாயிருக்கிறது இல்லையா? சிலர் இவ்விதமாகத்தான் சோம்பேறியாக காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் வீடு ஒழுகும் வீடாயிருக்கும், அதை கோடை காலத்திலே சரி செய்து வைக்க வேண்டும், அப்படி செய்தால்தான் மழை காலத்திலே வீட்டிலே தண்ணீர் ஒழுகாமல் இருக்கும் என்று எண்ணுவார்கள். ஆனால் சோம்பலான அவர்கள் கோடை காலத்திலே கூரையை சரி செய்யாமல் விட்டுவிடுவார்கள். பின்னர் மழை காலத்திலே மழையைப் போன்று கண்ணீர் வடிப்பார்கள். அருமையானவர்களே, நாம் அதினதின் காலத்திலே அந்தந்த காரியங்களை செய்துவிட வேண்டும். அதுவே சுறுசுறுப்பானவர்களின் குணநலன். நீதிமொழிகள் 20:6-7 பாருங்கள், மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். உண்மையான மனுஷன் தன் தயாளத்தை பிரசித்தப்படுத்த மாட்டான் என்று பார்க்கிறோம். அதிகமாக தங்களுடைய தயாள குணத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் மற்றவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாயிருக்கிறதில்லை. அவர்களிடத்தில் தயாள குணத்திற்கு தேவையான தியாகம் இருக்காது. அடுத்ததாக, நீதிமான் தன் உத்தமத்திலே நீதியான பாதையிலே நடப்பதனால் தன் பிள்ளைகளுக்கு அந்த நீதியான வழியை விட்டுச் செல்கிறான். அந்த விசுவாச வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது. எனவே அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். நீதிமொழிகள் 20:8, நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். அதாவது, ராஜா தன்னுடைய கண்காணிப்பினாலே, சிறப்பான மேல் பார்வையினாலே நாட்டில் உள்ள அனைத்து பொல்லாப்பையும் அகற்றி சுத்திகரிக்கிறான். நீதிமொழிகள் 20:9, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் சொல்ல முடியும். நான் தேவ கிருபையினாலே சுத்தமானேன் என்று சொல்ல முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்படுகிறோம். அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் 20:10, வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். ஏனென்றால் அவர்கள் வாங்குகிற விற்கிற வியாபாரத்திலே உண்மை இல்லை. தேவன் வியாபாரத்திலேயும் உண்மையை எதிர்பார்க்கிறார். நீங்கள் எந்த வியாபாரத்திலே ஈடுபட்டிருந்தாலும், வாங்குகிற காரியத்திலேயும் விற்கிற காரியத்திலேயும் உண்மையுள்ளவர்களாயிருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 20:11, பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். சிறு குழந்தையாயிருந்தாலும் அந்த பிள்ளைகளிடத்திலேயும் தேவன் நன்னடத்தையை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 20:12, கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அருமையானவர்களே, நம்முடைய தலை மிக முக்கியமான ஒரு உறுப்பாகும். இதில் உள்ள காதினாலே நாம் கேட்கிறோம், கண்ணினாலே நாம் பார்க்கிறோம். இதன் வழியாக நன்மையானவை தீமையானவை எதுவானாலும் நமக்குள்ளே செல்கிறது. எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நாம் இதை கவனமாய் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நாம் ஏற்கனவே நீதிமொழிகள் 20:9 பார்த்தது போல, என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஒரு சிறுபிள்ளையும் கூட அவ்வாறு கூற முடியாது என்று நாம் சொல்ல முடியும். அந்த சிறுபிள்ளைக்கும் கூட தன் பெற்றோரிடத்திலிருந்து, ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து கடந்து வந்த பாவத்தை அது உடையதாயிருக்கிறது. அந்த பிள்ளையிடமும் கோபம் இருக்கிறது, அடம்பிடித்தல் இருக்கிறது. இவையெல்லாம் எப்படி வந்தன? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய பலத்தினாலே தன்னை சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து யோவான் 3:3 சொல்லும் பொழுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று நிக்கோதேமு எனும் ஒரு ரபியிடத்திலே, அதாவது உலகத்துக்கு நல்ல ஒரு மனிதனிடத்திலே கூறிக்கொண்டிருந்தார். ஒருவன் தேவனால் மறுபடியும் பிறக்காத வரை அவன் நல்லவன் என்று மனிதர்களால் கருதப்பட்டாலும் தேவனுடைய பார்வையிலே அவன் சுத்தமானவன் அல்ல. எந்த ஒரு மனிதனும் இயேசுவினிடத்திலே வந்து அவருடைய நீதியாகிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதன்பின் அவன் சுத்தவானாக நீதிமானாக மாறுகிறான். ஆனாலும் நாம் மகிமையிலே பிரவேசிக்கும் வரை இந்த பழைய சுபாவம் நமக்குள்ளேதான் இருக்கும். எனவே நாம் எப்பொழுதும் ஆவியின் பலத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து அதை அடக்கி ஒடுக்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படியான வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த கண்களை சரியான வழியிலே நியாயமானதை காண ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்கள் காதுகளை நீதியானதை கேட்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் இவற்றை இஷ்டப்படியான வழிகளிலே கண்மூடித்தனமான முறையிலே பயன்படுத்தக்கூடாது. தேவனுடைய செய்தியை கேட்க உங்கள் காதுகளை சாயுங்கள். நீங்களாக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. எனவே வேதத்திற்கு செவி சாய்த்து அவர் காட்டும் வழிகளிலே தரிசனத்திலே நடங்கள். இயேசு சீடர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கூட, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று ஜெபித்தார். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே நம்மை பரிசுத்தப்படுத்தும். எனவேதான் அனுதினமும் நம் வாழ்க்கையிலே காலையிலேயே கர்த்தரின் வசனத்தை வாசிக்க, அதை தியானிக்க நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி கூறுகிறோம். அவ்வாறு பரிசுத்தத்திலே வளரும் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4 பின்பாகம்.
Thank you.